ஸ்ரீ குருவாச ஆராதயாமி மணி சன்னிகமாத்மலிங்கம் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் ஸ்ரத்தானதி விமல சித்த ஜலாபிஷேகை நித்யம் சமாதி குசுமை அபுனர்பவாய அயமேகோ அவசிஷ்டோஸ்மீதி ஏவமாவாஹயேத் சிவம் ஆசனம் கல்பயேத் பஸ்யாத் ஸ்வப்ரதிஷ்ட ஆத்ம சிந்தனம்.
நிர்குண மானச பூஜா பிரகரணம் பகவத்பாதால் பண்ணினதான சிறந்ததான ஒரு பிரகரணம். சாதாரணமாக அனுதினமும் கிரகஸ்தால் எல்லோரும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பூஜைக்கு நிஜமான தாத்பரியம் என்ன? ஒவ்வொரு உபச்சாரமும் எதற்காக பண்றோம்? எதற்காக இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கோம்? அந்த பூஜையினுடைய ஒவ்வொரு உபச்சாரத்திலும் பரம தாத்பரியம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியல. அப்பப்ப சொல்லக்கூடியதான வேத மந்திரங்கள்னால அந்த அர்த்தம் புரியுது. ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது நீங்க வேத மந்திரங்கள் சொல்றேன், அந்த வேத மந்திரங்களுக்கு அதுதான் அர்த்தம். அதே மாதிரியே விரதாதிகள்லாம் பண்ணும் பொழுது பௌராணிகமான ஸ்லோகங்கள் சொல்றோம், அந்த ஸ்லோகங்களுக்கும் அதுதான் அர்த்தம். இருந்த போதிலும் அந்த அர்த்தம் தெரியலேங்கிறதுக்காக அது சகுணமாகவும் நிர்குணமாகவும் அந்த அர்த்தம் நமக்கு பண்ணும் பொழுது அந்த அர்த்தம் எப்படி அதோட சரியாறது அன்வயிக்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தெளிவுபடுத்தணும் என்பதற்காக மறுபடியும் இந்த ஸ்லோகம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் பகவத்பாதா. அதுல ஒரு சிஷ்யன் உருவமே இல்லாதான ஆகாசம் போல கேவல சைத்தன்யமா இருக்கக்கூடியதான அப்பரம்பொருளுக்கு தாங்களோ நிர்குணமாக அதுக்கு உபாசனம் பண்ணணும்னு சொல்லி நிர்குணமான தத்துவத்துக்கு உபச்சாரங்கள் பண்ணணும்னு தொடங்குறேல, நிர்குண தத்துவத்துக்கு இந்த உபச்சாரங்கள் என்னமா பொருந்தும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்க. இப்ப ஆச்சாரியர் அதுக்கு சமாதானம் சொல்றதுக்காக அந்த பூஜைன்னா என்ன, யாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அந்த பூஜையில இருக்கக்கூடியதான உபச்சாரங்களுக்கு என்ன தாத்பரியம் இவைகளை நமக்கு சொல்ற. இத வந்து பூஜை பண்ணாதவர்கள் கூட இத மனசால நினைச்சாலே பூஜை பண்ணிருந்தாங்க பிரயோஜனம். ஏன்னா பூஜான்னு சொன்னாலே நம்ம மனச பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதல்லவா இருந்ததான ஒரு பூஜை. அந்த மனசு அர்ப்பணம் பண்ணக்கூடியதான வழி இங்க நமக்கு சுலபமாக சொல்ற. அதுல முதல்ல ஆவாகனம் பின்னால யார நினைக்கிறேளோ, யாருக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேளோ அவருடைய ஸ்வரூபம் முதல் ஸ்லோகத்துல நமக்கு சொல்ற. எப்படி ஆராதயாமி மணி சன்னிதமாத்மலிங்கம் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிட்டம் ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜலாபிஷேகை நித்யம் சமாதி குசுமை அபுனர்பவாய ஆராதயாமி மனிதம் நிபமாத்மலிங்கம். எல்லோரும் பூஜை பண்றது யாருக்குன்னா தன்னுடைய ஆத்மாவுக்கு. யாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா? நம்மளுடைய ஆத்மாவுக்கு. ஏன் அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்க? நம்ம பகவானுக்கு விஷ்ணுமூர்த்திக்கு பண்ணிட்டு இருக்கேன், சிவனுக்கு பண்ணிட்டு இருக்கேன், அம்பாளுக்கு பண்ணிட்டு இருக்கேன், அப்படி எல்லாம் நம்மளுடைய அபிப்பிராயம் இருக்கு. நீங்க ஆத்மாவுக்கு பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு கேள்வி கேட்டா நிஜமா பண்றது ஆத்மாவுக்கு தான். ஆனா அந்தந்த ஸ்வரூபத்தை ஆவாகனம் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த கடவுளுக்கு பூஜை பண்ணினாலும் கடைசியில பூஜை எங்க இருக்கு? ஆத்மாவுக்கு அது சேர்ப்பது. ஏன்னா ஆத்மாதான் ஞான ரூபம். அந்த கடவுளை நீங்க யார வணங்குறீங்களோ அவளுக்கு ஒரு உருவத்தை கல்பித்து அவ்வுருவம் அங்க இருக்கிறதா நினைத்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க. ஏன் சாதாரணமா மனிதனுடைய மனசு உருவத்தோட கூடின பொருளை பார்த்து பார்த்து அது சுற்றிட்டு இருக்கே தவிர ஆகாசம் போன்றதான ஒரு சொரூபத்தை தியானம் பண்ணுங்கன்னு பயப்படுறது அதுக்கு தெரியல. அதுக்காக ஒரு உருவத்தை கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு சொரூபத்துக்கும் அக்னி பகவானுக்கு ஒரு உருவம், மகாவிஷ்ணுவுக்கு ஒரு உருவம், இப்படி வேதங்களே உருவம் கொடுத்திருக்கு. அக்னி பகவான் ஆர்மிக சத்வாரி சிங்காத்ரயோ செவா தாத்வே சேர்ஷே சப்தஹஸ்தா நாலு கொம்பு ரெண்டு தலை ஏழு கை மூணு கால் இப்படி சொல்றது அக்னி பகவான். ஏன் சுவாமி வெள்ளம் சொல்லணும்? அக்னி நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்காரு அந்த எரியறதுன்னு வச்சுங்களேன், அது வந்து மனசுக்கு திருப்தி இல்ல. இப்படி நமக்கு கை கால் எப்படி இருக்கோ இதே மாதிரியே இருக்கணும், ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரியே பகவான் தானே ஒத்துக்கல, இந்த மாதிரி தானே அப்படிங்கும், கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும். உங்க ரெண்டு கை இருந்தா அங்க நாலு கை இருக்கணும். நீங்க சாதாரணமா இருந்தா அங்க என்னடா அங்க கிரீட்டங்கள் ஆபரணங்கள்லாம் வச்சுட்டு இருக்கணும். இப்படி ஒரு ஸ்டெப் வசதியா இருந்தால் அப்ப நமக்கு ஒரு பக்தி உண்டாகிறது. இதே மாதிரிதான் சொரூபம் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கலையானால், நமக்கு எப்படி ஒரு உருவம் இருக்கோ அதே மாதிரி ஒரு உருவம், கொஞ்சம் வித்தியாசமான உருவம் இருந்தா நம்ம மனசு பிடிச்சிக்கிறது. ஆனா எந்த உருவத்தை நீங்க பூஜை பண்ணினாலும் வசதாக பூஜை பண்றது உங்க ஆத்மாவைத்தான். ஆகையால் தான் சுவாமியை ஆவாகனம் முதல்ல என்ன பண்றேன்னா ஆவாகனம் பண்றேன், உங்க இதயத்தில் இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தை அந்த பகவானுடைய பிராண பிரதிஷ்ட பண்றேன். அது வெறும் பொம்மை தானே அப்படின்னு நினைச்சிட்டு பொம்மைன்னு நினைக்கப்படாது, இந்த மேல அது சாக்கா பகவான் அங்க இருக்காரு. ஆகையால் என்ன பண்ணணும், பிராண பிரதிஷ்ட பண்ணணும். பிராண பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு மீது எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன பண்றாள், எல்லாம் அனுபவம் யஜ்ஞமாகி தந்த தேவா அப்படின்னு சொல்லி அந்த பிராண பிரதிஷ்ட பண்ணி தான விக்கிரத்தை வந்து அந்த பிராணம் எடுத்து வந்து மறுபடியும் உங்க புள்ளையே சேர்த்துக்கிறேன். விவகாரம் என்ன பண்றேன்னா ஆத்மாவுக்கு தான் பூஜை. அது ஆத்மலிங்கம் ஆராதயாமி மனிதன் இவம் ஆத்மலிங்கம் ஆராதயாமி வணங்குகிறேன். ஆத்மலிங்கம் மணி சன்னிபம், அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்க, மணி சன்னிபம் மணி போல இருக்கா, மணிக்கு ஸ்வப்பிரகாசம் உண்டு. பாம்பு தலையில் இருக்கக்கூடியதான மணி இருக்கு பார்த்தேல, அது தானா ஒழிக்கும். அது எங்கிருந்து எந்த மூலையிலிருந்து ஒரு சின்ன ஒரு ரே அப்ளைட் வந்தாலும் தானா ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படி வேற எதனுடைய ஒளியினுடைய தயவு இல்லாமலேயே தானே ஒழிக்கிறது பார்த்தா, அப்படி ஸ்வப்பிரகாசமாக நம்ம ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மலிங்கம் மாயாபுரே ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம். இந்த ஆத்மலிங்கம் எங்க இருக்குன்னு, மணி மாதிரி இருக்கு ஸ்வப்பிரகாசமா இருக்குன்னு தோணணுமே சுவாமி, எப்பொழுதும் தோணணுமே, எல்லோருக்கும் தோணணுமே, கண்ண மூடினா இருட்டு தானே தோன்றது, உள்ள ஒரு லிங்கமும் தோணலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது எங்க இருக்குதயம், உங்க இதய தாமரைக்குள்ள இருக்கான் அந்த லிங்கம். எங்க இருக்க, மனுஷாட்டியே இதய தாமரையில இருக்கு. ஆகையால் எனக்குள்ள இருக்கா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவளும் தெரியுமா, வேதம்லாம் படிச்சவா, சாஸ்திரம் படிச்சவா, ஆச்சாரத்தோட இருக்க, அவளுக்கு இருக்கல சார் நம்ம மனசா இருக்குமா, இந்த கவலை வேண்டாமா. எல்லோருடைய ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. எல்லா பிராணிகளுக்கும் பகவான் இருக்க. நான் பாப்பு பண்ணினேனே என்ன பகவான் ஏத்து பாரு, இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். பகவான் என்ன சொல்ற, நீங்க மனிதனா பிறந்தவளா இல்லையா, நான் உள்ள இருந்து உங்களை காப்பாத்துக்க ரெடியா இருக்கேன். அதனால நீங்க என்ன பாக்கணும், பாக்காத போதும் என்ன பண்றது, ஆகையால் விவகாரம் என்னன்னு ரெடியே காத்துட்டு இருக்காரு, எப்பொழுதும் உங்களை காப்பாத்துறதுக்கா. ஆகையால் மனிதன் நிபம் ஆத்மலிங்கம் மாயாபுரி ஹிருதய சன்னிவிஷ்டம் ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் மாயாபுரி. அந்த இதயத்துக்கு என்ன பேரு, மாயாபுரி. அந்த மாயாபுரின்னு ஒரு பட்டணம் இருக்கு, அது எப்படி இதய பங்கஜம் ஹிருதய பங்கஜம், இதய தாமரைக்குள்ள சன்னிவிஷ்டம் நன்னா இருக்க. அது இந்த நிவிஷ்டம் போட போறாதோ, சன்னிவிஷ்டம் நல்ல பர்ஃபெக்டா அங்க இருக்காரு சார். இங்கே இங்கேயும் ஆசையான ஆனந்தமா இருக்காரு நம்ம இதயத்துக்குள்ள. அதை நான் பூஜை பண்ண போறேன். பூஜை பண்றதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்றோம், எல்லா பொருளும் எடுத்து அங்க வச்சுக்கிறோம் பக்கத்துல. யாராவது ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்டு அவ கேட்காத மாதிரி கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணி ரெண்டாவது சொன்னபுறம் கேட்டு என்னமோ இவ பூஜை பண்றதும் சரி நம்ம பிராணம் போறதும் சரி அப்படின்னு நினைச்சிட்டு, இப்படி எல்லாம் இல்லாம கூடிய மட்டும் நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க வச்சுக்கிறோம் பக்கத்திலயே கை போடுறோம். அதே போலயே என்ன பண்ணிருக்கேன், ஸ்ரத்தா நதி விமல திட்ட அபிஷேகை, முதல்ல அபிஷேகத்துக்கு தீர்த்தம் வேணும். அந்த அபிஷேக தீர்த்தம் சுத்தமா இருக்கலாம். அந்த சுத்தமா இருக்கிற தீர்த்தத்துக்கு எந்த நதியில இருந்து, கங்கா காவேரி இப்படி எல்லாம் நதியிலிருந்து கொண்டு வரணும். இந்த நதிகளுக்குள்ள ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடியது கங்கான்னு சொல்றோம். ஆகையால் தான் நம்ம பூஜை பண்றதுக்கு முன்னாலேயே அந்த பஞ்சவாத்திர தீர்த்தத்துக்கு இந்த இமே கங்கே இமே சுதுதிரி அப்படின்னு வேத மந்திரத்தையான்னு சொல்றது இல்லையா, வேத மந்திரம் தெரியாது என்ன சொல்ற, கங்கே தெய்மே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே குரு அப்படின்னு அந்த தீர்த்தத்தை கைய மூடிட்டு சொல்றோம். சொன்னா என்ன அர்த்தம், இந்த தீர்த்தத்துல கங்கா காவேரி இப்படி எல்லா நதிகளும் இங்க வந்திருக்கு. அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப என்ன தீர்த்தமானது அங்க இருந்து சாதாரண உங்க கொழாலன்னு தீர்த்தம் வாங்கியிருந்தாலும் அந்த தீர்த்தத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா அந்த தீர்த்தமானது கங்காதி நதிகள்ல இருந்து கொண்டு வந்ததான புண்ணிய தீர்த்தம். இது கலச பூஜைன்னு முதல்ல எல்லா பூஜையிலையும் உண்டு. இந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்தணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கங்கா நதிக்கு பதிலா ஸ்ரத்தா நதிய கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்ன விவகாரம், பூஜை பண்றதுக்கு முன்னால என்ன தீர்த்தம் வேணும், ஸ்ரத்தா நதி கைகி சுவாமிக்கு நீங்க உபச்சாரம் பண்ணும் பொழுது அந்தந்த உபச்சாரம் பண்ணும் பொழுது நடுவுல இந்த தீர்த்தமும் கொண்டு வந்து உபயோகப்படுத்தணும். அந்த அர்த்தம் பாத்தியம் ஆச்சமனம் இப்படிப்பட்டதெல்லாம் சில உபச்சாரங்கள் உண்டு. அந்த உபச்சாரங்களுக்கு நீங்க கொண்டு செய்து தீர்த்தம் வேண்டி இருக்கு. அந்த தீர்த்தமானது கொண்டு வர்றதுக்காக நல்ல நதிகளிலிருந்து கொண்டு வரணும். எந்த நதியிலிருந்து கொண்டு வருவாள், கங்கா யமுனா இவர்களோட ராமனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக 500 நதிகளிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வரணும்னு சொன்னாலாம். அது எப்ப இருந்தபோல இருந்து சொல்லிவிட்டாருன்னா நாளைக்கு காலமே அபிஷேகம் பட்டாபிஷேகம் ராமனுக்கு வரதன் என்ன சொன்னார், 500 நதியில இருந்து தீர்த்தம் வரணும், புண்ணிய நதிகள் இருந்து 4 சமுதிர தீர்த்தம் வரணும். யான் அனுப்புறது சுக்ரீவன் பார்த்தானா, நம்ம நம்ம கிட்ட நிறைய சேனை இருக்கு, வாங்குற படம் இருக்கு, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், எல்லாருக்கும் கொடுக்கும். எல்லோருக்கும் தங்க குடத்தை கொடுத்தாலும் என்ன சொன்னா, நாளை காலமைக்குள்ள 500 நதியில தீர்த்தம், 4 சமுதிரத்துலையும் தீர்த்தம் வரலாம் அப்படின்னு வந்துருச்சு. என்ன ராமனுடைய பட்டை அபிஷஞ்சன்னரம் வியாக்கிரம் சுகந்தேத அப்படின்னு பகவான் நமஸ்கார அபிஷேகம் பண்ணினாரா, எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சு. இந்த அஷ்ட மகர்ஷிகள் அவள் அபிஷேகம் பண்ணின, கன்னியர்கள் அபிஷேகம் பண்ணின, ராஜ்யத்துல இருக்கக்கூடியதான சேனாதிபதிகள்னா அபிஷேகம் பண்ணின, கடைசியில பௌராடும் சில பேர் அபிஷேகம் பண்ணின அப்படின்னு விசேஷமா சொல்றேன். சுமங்கலிகள்லாம் அபிஷேகம் பண்ணினாலாம் அந்த ராமனத்தை சீதைக்கும். அப்படி எங்கேயோ இருக்கக்கூடியதான புண்ணிய தீர்த்தத்துல இருந்து கொண்டு வரணும். அதே போலயே நீங்க பூஜை பண்ணும் பொழுது புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு வரணும், நல்லால முடியுமா? அதனால இருக்கிறதா பாவனை பண்ண, எல்லாம் பாவனையோட நடக்கிறது. கங்கை செய்வ கோதாவரி சர்வசதி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு. இது ஆந்திரா சரித்திரம் சொல்லுங்க, இங்க கிருஷ்ணாவை விட்டு ஏன்னா கிருஷ்ணா இல்ல மகாராஷ்டிரம் தபதிங்கிற நதியை விட்டு இட என்ன சில முக்கிய நதியே சொன்ன அவ்வளவு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அப்படி இந்த நதிகளுடைய தீர்த்தங்கள்லாம் இங்க ஆவாகனம் பண்றோம். நம்ம நிர்குணமான பூஜையில நம்ம வெறும் உட்கார்ந்து பூஜை பண்றப்ப என்ன பண்றது, ஸ்ரத்தா நதி விமலா, ஸ்ரத்தா இறக்கூடியதான நதி. பூஜை பண்றதுக்கு முக்கியமாக என்ன வேண்டி இருக்கு, தீர்த்தம் எப்படி இந்த அமையாதோ அதே போலயே ஸ்ரத்தையும் ரொம்ப முக்கியமானது. ஆக ஸ்ரத்தா எனக்கூடியதான நதியிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு எப்படிப்பட்ட தீர்த்தம், விமல சித்த ஜல விவேகை நித்தியம் சமாதி குசுமை. புஷ்பம் வேணும் பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு, சுமம்னு சொன்னாலே புஷ்பம் தான், குசுமம்னு சொன்னாலே புஷ்பம் தான், ரெண்டும் ஒரே புஷ்பம் தான். இந்த குசுமை அழகான தீர்த்த புஷ்பங்கள் மாலதி மல்லிகா ஜாதி சம்பகா அசோகா பூகா கோஹலி சத்தபத்ர இப்படி நிறைய புஷ்பங்கள்லாம் வரைட்டி இருக்கு. இந்த புஷ்பங்கள்னால பகவானுக்கு பூஜை பண்ணணும். இங்க என்ன புஷ்பம் நீங்க வச்சிருக்கணும், நித்தியம் சமாதி குசுமை. அப்பப்ப சமாதியில இருக்கிறதா புஷ்பம், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடியதான புஷ்பம் எது சமாதி. நீங்க பூஜை பண்றதுடைய பராக்காட்டை என்ன சமாதி, பூஜை பண்ணிட்டே இருக்கிறது ஏதோ பண்ணிட்டே இருக்க, கொஞ்ச நாள் பூஜை பண்ணா ஒரு 1000 பூஜை 1000 தினங்கள் எப்படி சார் முடியும், கவலைப்படாதீங்க 3 வருஷம் தான், 360 நாள் டெய்லி பண்ணினேன்னா கஷ்டம் இல்ல. ஆனா நமக்கு என்னமோ ஏதோங்கிறோம், இந்த பூஜை பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னு, நீங்க பூஜை பண்ணிட்டே இருப்போம் ஒன்னும் தெரியாம நின்று போயிடும். அதான் சபா சமாதிக்காக நீங்க தனியா ஒரு எஃபர்ட் எடுத்தா நான் பண்ணிட்டே இருக்க, ஒரு கணத்துல ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ணினோம்னு தெரியாம அப்படி நின்று போறது பத்தல ஜபத்திலயும் அப்படி ஆகும். காயத்ரி ஜபம் பண்ணிட்டே இருக்க, ஒரு 2 செகண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியாது, எங்க நிறுத்தினோம் தெரியாது, ஜபம் பண்ணிட்டு இருக்கோமா இருக்கேன்னு வெறும் நாளதான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்காகவே அப்படியே ட்ரை பண்ணாதியோ, ஒண்ணுச்சாலும் ஒரு மாதிரி சமாதி வந்துருச்சு நினைக்க விடாது, நமக்கு தெரியாமலேயே அப்படி வரும் சில சமயத்துல. அதுபோல சமாதி குசுமை, நித்தியம் சமாதி குசுமை, ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேல இந்த பூஜையில.
இந்த பூஜைக்கு பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் இருந்தாதான் இந்த காரியம் பண்ணனா. புனர்பவாய, மறுபிறவி இல்லாம இருப்பதற்காக. சோ பூஜை நம்ம பண்ணும் பொழுது பூஜையினுடைய பரம தாத்பரியம் என்ன? எதற்காக பூஜை பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, மறுபிறவி வேண்டாம் என்பதற்காக. பகவான் இடத்துலயே இருக்கணும், மறுபடியும் எங்கேயும் பிறக்க வேண்டாம். ஈரேழு பதினாலு புவனங்கள்ல என்னமாகவும் பிறக்க வேண்டாம். ஆணாகவோ பெண்ணாகவோ பணக்காரனாகவோ ஏழையாகவோ பெரிய மந்திரியாகவோ பிரைம் மினிஸ்டராகவோ ஒன்னும் பிறக்க வேண்டாம். என்னடா எங்கே பிறந்தாலும் தலைவலி இருக்குன்னு இப்ப பாருங்க. அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தரும் எல்லாரையும் வச்சு இவன் அவன் வைதான், அவன் இவனை வைக்கிறான். வெய்யாம இருந்தவன் யாராவது ஒருத்தருக்கான விஷம் வாங்காம இருக்கிறத சொல்லுங்க பாக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன வச்சிருந்தான். அவன் சின்ன லான் தருங்கிறான், தொடப்பாங்கிறான், சைக்கிள். எதைதான் சின்னமா வச்சுக்கணும்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு லோகத்துல. விவகாரம் என்னடா? அப்படி எல்லாம் வேண்டாம், எந்த பிறவியும் வேண்டாம் அப்படிங்கறது. அப்போ நத்பவாயா, இப்ப பூஜைக்கு தாத்பரியம் சொல்லிவிட்டார். இப்ப பூஜை எப்படி பண்றதுன்னு சிஷ்யனுடைய கேள்வி. அதுக்கு பதில் சொல்லணும் ஒவ்வொன்னா பதில். முதல் ஸ்லோகமானது ஜெனரலாக பூஜை பண்ணும் பொழுது என்ன வேண்டியதுன்னு குவாலிபிகேஷன் சொல்றோமா? அதான் குவாலிபிகேஷன். உம இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்கக்கூடியது இருக்காரு எனக்கூடியதான நம்பிக்கை, இதயத்துல பரமாத்மா இருக்காரு எனக்கூடியதான ஒரு விஸ்வாசம், ஸ்ரத்தா என்கிறது இருக்கணும், சமாதி இருக்கணும். இதனால நமக்கு அப்போ நர்பவாய மறுபடியும் இது வேணும் அது வேணும்னு ஆசை வேணும் பெரிய லிஸ்ட் வச்சுட்டு அதுக்கு வேண்டாம் இப்படின்னு இருக்கிறது பூஜைக்கு தொடங்குறோம். முதல் உபச்சாரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவருக்கு பகவானுக்கு நம்ம ஆவாகனம் பண்ணணும். இப்ப 20 கேள்வி கேட்டிருக்கேன் முதல்ல குருவர் சிஷ்யன். 20 கேள்வி. முதல் கேள்வி, பூர்ணஸ்ய ஆவாகனம் குத்ரா, எங்கும் பரிபூர்ணமா இருக்கக்கூடியதான பகவானை ஆவாகனம் பண்றது எங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். இதுக்கு சாதாரணமாக நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பகவான ஏதோ ஒரு விக்கிரகத்துல ஆவாகனம் பண்றோம். பரமேஸ்வரனா இருந்தார் ஒரு லிங்கத்துல ஆவாகனம் பண்றோம். மகாவிஷ்ணுவா இருக்கமையானால் தெரிஞ்சவா இருக்கவா அவ ஒரு சால கிராமத்துல ஆவாகனம் பண்ணிட்டு இருக்க, இல்ல ஒரு உருவம் இருந்ததுன்னா அதை ஆவணம் பண்றா, இல்ல புட்பத்துல இருந்து ஒரு ஒரு போட்டோல ஆவாகனம் பண்ற, அவருடைய ஸ்வரூபம் இருந்தா அது. அதே போலயே நீங்க ஒவ்வொரு ஸ்வரூபமும் எந்தெந்த தெய்வம் இருந்தா அந்தந்த தெய்வத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆவாகனம் பண்ணிட்டு இருக்க. ஆவாகனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? வாங்கோன்னு கூப்பிடுறது. பகவான் எங்க இருக்கார்? அவர் எங்கும் வியாபித்து இருக்கார். எங்கும் வியாபித்து இருந்தாரும் ஓரிடத்துல அவர் நாம தியானம் பண்ணணும்ங்கிறதுக்காக இங்க இருந்தோன்னு அவரை ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கா ஆவாகனம் அர்த்தம். பகவான் எங்கும் தான் இருக்கார், இருந்தாலும் கோயிலுக்குள்ள போறல, கோயிலுக்குள்ள கருவறையில போய் தியானம் பண்றல, ஏன் அங்கேதான் இருக்காரா? எங்கும் தான் இருக்கார். எங்கும் இருந்தவர் இங்கே ஒரு விசேஷமாக மூர்த்தி பாவத்தோட இருந்திருக்கார். கரண்ட் தான் இருக்கு, பல்புக்குள்ள இருந்தா எரியறது, அதே போலயே ஃபேனுக்குள்ள இருந்தா சுத்தறது. அதுக்காக கரண்ட் வயர்ல இல்லையோ? எங்கும் தான் இருக்கு சுவாமி. எங்கும் இருந்த போதிலும் அது ஓரிடத்துல இருந்தா அதுக்கு ஒரு சக்தி தனியா இருக்கு. அதே போல கோவில்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதே பகவான் தான் உங்க சரீரத்துக்குள்ள இருக்கிறவர் வெளியில இருக்க. அந்த சர்வம் யாப்யநாதாயணஸ்திதா, எல்லா இடத்துலயும் பகவான் இருந்த போதிலும் அந்த கோயிலுக்குள்ள ஒரு இடத்துல நம்ம யந்திரத்தை வச்சு அங்க வேத மந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். அந்த பிரதிஷ்டை பண்ணி அங்க அர்ச்சகராக இருக்கிறவர் பிரதி தினமும் அதுக்காக ஜபம் பண்ணிட்டு இருக்க, பூஜை பண்ணிட்டு இருக்க. நம்ம சாதாரண வேதம் அஷ்டோத்தரம் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொடுக்காத போனாலும் அவர் பூஜை பண்ணுவார். காலம்புரம் எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் வந்ததுமே ஒரு அபராசனம் பண்ணிவிடும். அதுலயும் சுருங்கேரியில போய் பார்த்தேன்னா ஒரு குங்குமத்தை வச்சு ஒருத்தர் பூஜை பண்ணிட்டே இருக்கார் சார். காலம் நடந்தது ஒரு தினம் ஆச்சு, ரெண்டாவது தினம் ஆச்சு, மூணாவது தினம் ஆச்சு, விவகாரம் கிடையாது. அவர் காலமே ஒரு 7 மணிக்கு உட்கார்ந்தாரு. ஏன்னா 11:30 to 12 வரைக்கும் திருச்சி பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பாட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எழுந்துருது இல்ல. எத்தனை டிக்கெட் கட்டி இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு விவகாரம் கிடையாது. 1000 டிக்கெட் கட்டினாலும் சரி, அவர் டெய்லி அவர் பண்ணிட்டே இருப்பார். விவகாரம் என்னடாங்க? அப்பதான் அந்த இடத்துல சாநித்தியம் இருக்கும். அந்த சுவாமி இடத்துல சாநித்தியம் இந்த பூஜாரியா இருந்தா அவருடைய ஜபத்தினாலையும் ஸ்தோத்திரத்தினாலையும் கொடுக்கற. அதே போலயே நீங்களும் பூஜை பண்ண பண்ண அந்த விக்கிரகத்துக்கு சாநித்தியம் ஏற்படுறது. அந்த சாநித்தியம் ஏற்கனவே ஒரு பவர், உங்களுடைய பவர் தான் இங்க வந்து இருக்க. இப்ப அது வேணும்னு யார் நமஸ்காரம் பண்ணா அவளுக்கு அந்த அவ நினைச்ச காரியமா இருக்கு. விவகாரம் என்ன?
அந்த பூஜை பண்ணனுடைய தாத்பரியம் என்ன, இந்த இடத்துல பூஜை பண்றதுன்னு வச்சிருந்தா அங்க நீங்க ஆவாகனம் பண்ணி மனநிலை ஆனால் உங்க சக்தி எல்லாம் அங்கே வருது. அப்ப நம்ம சக்தி போயிடுமா சார், உங்க சக்தி போகாது. உங்க சக்தியும் அங்கே அதே மாதிரி சமானமான ஒரு சக்தி ஏற்படுறது. இதனால்தான் சில ஆத்துல போய் பார்த்தேன், ஒரு 300 வருஷமா எங்க ஆத்துல பஞ்சாயத்தன பூஜை உண்டு. நீங்க பண்றீங்க, நான் பண்ணல, எங்க அப்பா பண்ணிட்டு இருக்கேன். இது 300 வருஷமா இருக்கு, 400 வருஷமா இருக்கு, எங்க 4 தலைமுறையா ஸ்ரீ சக்கரத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கார். என்ன அர்த்தம்? அத்தான பூஜை அந்த சக்கரத்துக்கு நடந்தது. ஆவாகனம்னு சொல்றோம் பார்த்தா, என்ன ஆவாகனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? எங்குள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மா இந்த இடத்தில் வெளிப்படையாக தோணட்டும், ஆவாகன சப்தத்துக்கு அர்த்தம். அதான் சொல்ற அயமே கோவதிட்டோஸ்மீதி சிவம். இப்ப இது ஜெனரலா ஆவாகனம் பண்ணக்கூடியதான சுரூபம். எங்கும் சைத்தன்ய ரூபமாக வியாபித்திருந்த போதிலும் பகவான் எனக்கு முன்னால நான் பூஜை பண்றதுக்கு வசதியாக ஸ்ரீ சக்கரத்திலயோ பானலிங்கத்திலயோ அல்லது சாலிகிராமத்திலயோ அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்திலயோ விக்கிரகத்திலயோ வேற எதையாவது நம்ம எதன் சரஸ்வதி பூஜை பண்றேன் புஸ்தகத்திலயோ அஸ்வின் புண்டு புத்தகம் மண்டல சரஸ்வதியமாவா யாரே அப்படிங்கிறேன். விஸ்வகர்மா பூஜை பண்றேன், அது ஸ்க்ரூ டிரைவர் அதெல்லாம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நினைக்கிறது பதிலா இது ஆவாகனம். இது ஆவாகனம் சாதாரணமா சகுணமான பூஜையில உண்டு. நிர்குணமான பூஜையில என்ன பண்ண போறேன்? அயமே கோபிஷ்டோஸ்மிதி சிவம் அயமேகா அவசிஷ்டா. உலகத்துல காணக்கூடியதான பொருள்கள் எல்லாம் மறைந்த பிறகு எதனால மறையும்? பிரளய காலம் தான் மறைஞ்சு போறோம். பிரளய காலத்துல எல்லாம் ஆகாசத்தை உட்பட எல்லாம் போயிடுதான். பகவான் நடராஜ சுவாமி என்ன பண்ணிருக்காரு, அவர் தாண்டவம் ஆற ஆரம்பிச்சு விட்டார். அவருடைய முடியெல்லாம் ஜடா கலப்பமா இருந்ததோ இல்லையோ அதெல்லாம் அவிழ்ந்தது. அது இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்க சூரியனையும் சந்திரனையும் அடிக்க அவ இடத்த தவிழியதான் உலகம் முழுக்க பிரளயம் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா பொருளும் போயிடுது. என்ன மிஞ்சு இருக்கு? பரமேஸ்வரன் அவர் டான்ஸ் ஆடிட்டே இருக்கார், எல்லாம் அழிஞ்சுட்டே இருக்கு. அம்பாள் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சாசாட்சி விஜயதே தவமூர்த்தி ரேகா அப்படின்னு மகாசாட்சியாக பார்த்துட்டு இருக்கா, பத்ரகாளியாக பார்த்துட்டு இருக்கா. சாரி, அது மாதிரி எல்லாம் போன பிறகு நான் ஒண்டி மிஞ்சி நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுல இதுதான் ஆவாகனம். எல்லாம் போயிடுது, என்ன இருக்கு? நான் மட்டும் இருக்கு அப்படின்னு பூஜை சந்தர்ப்பத்துல ஸ்டவ்ல பால் வச்சிருக்கேனா, கதவு மூடி இருக்கா, மேல வள்ளி இருக்கா, கொசு காலெல்லாம் பண்ணி வச்சிருக்கோமா, செல்போன் பக்கத்துல வச்சுட்டு இருக்கேனா, இந்த விவகாரங்கள் வேண்டாம். அந்த ஒரு அரை மணி நேரமோ 20 நிமிஷமோ எவ்வளவு பூஜை பண்றோ அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒண்டித்தான் இருக்கிறேன் எனக்குடையதான எண்ணம் இருக்கே இது ஆவாகன. ஆவாகன அயமேகோ அவசிஷ்டோஸ்மி, நான் ஒருவன் தான் மிச்சம் இருக்கிறேன் அப்படின்னு இது எல்லாம் இல்லேன்னு அர்த்தம். இவைகள்லாம் நான் பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு சுவைத்துக் கொண்டு உலகம் இருந்ததோ அவைகள்லாம் ஒண்ணும் இல்லை என்கிற நினைப்பு இருக்க இந்த நினைப்புக்கு ஆவாகனம். அயமே கோபிஷ்டோஸ்மி இது ஆவாகே சிவம். இப்படி ஒரு ஆவாகனம் பண்ணி பகவான ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்கோமோ இல்லையா, இதுதான் முதல் முதல்ல ஆச்சாரியர் அவ குருவை பார்க்கும் பொழுது அவர் சொன்னவார். கேரள தேசத்துல காரடி கிராமத்துல இருந்து கிளம்பினார் அவர். பூர்ணா நதியில ஸ்நானம் பண்ணினார். அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கினார் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு. அம்மா மாட்டேன்னா ஒரு முதல கிடைச்சதாக அது விடாத மாதிரி சொல்லி அம்மா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டார். ஒரே பையன், அப்பாவும் இல்ல. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னு இவர் அங்கிருந்து கிளம்பி போறார் குருவை பாக்கிறதுக்காக. நர்மதா நதி தீரம் வரைக்கும் போயிருக்கார் நாசிக்ல. போனதுமே அங்கே ஒரு குகைக்குள்ள கோவிந்த பகவத் பாதர் அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். நர்மதா நதியானது அது எக்கச்சக்கமாக வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து எந்த அளவுக்கு அந்த குகையினுடைய வாயு வரைக்கும் வந்துருது. இது அடுத்த கணம் என்ன ஆகும்? அந்த குகைக்குள்ள போயிடும். அடாடா எங்க குரு இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஜலம் போறதுன்னு மந்திர சக்தியினால கமண்டல வச்சு ஜலமெல்லாம் அதுல போகும்படி பண்ணினார்.
அதுக்கப்புறம் உள்ள இருந்து கோவிந்த பகவான் உள்ள வெளியில வந்து யாரப்பா நீ அப்படின்னு கேட்ட. நம்ம சாதாரணமா யாராவது புதுசா ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால உட்காந்தா யாரு வேணும் என்ன வேணும் யாருன்னு கேட்கறது வழக்கமா இல்லையே தான் கத்வம்னு கேட்டார். இவர் அப்படி பாக்கற என்னாச்சு, நான் யாருங்கிற கேள்வி ஆன்சர் வரணுங்கிறதுக்காக தான் 1000 மைல் நடந்து வந்திருக்கேன். எங்க காரணி எங்க நர்மதை, எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி நான் யாருன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க ஒண்ணும் தெரியலையே. நீங்க வந்து என்ன குருவானவர் கேள்விக்கு பதில் சொல்லணும், கேள்வி கேட்டா என்ன அர்த்தம். ஆனா குரு ஒரு வார்த்தை சொன்னா அது வந்து அதுக்கு வந்து நீங்க கேள்வி கேட்கப்படாதுன்னு சொல்லப்படாது. குருவை அவர்கிட்ட மரியாதையை எடுத்துக்கணும். சரி என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் பார்த்தார் ஒரு கணம், இந்த கேள்விக்கு ஆன்சருக்காகத்தான் நான் வந்திருக்கேன், தாங்களும் அந்த கேள்வி என்ன கேட்டுட்டே இருந்தாலும் என்னுடைய அபிப்பிராயம் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 10 ஸ்லோகம் வரிசையாக சொல்லும். ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயுர் ந கம்னேந்திரியம் வா ந தேஷாம் சமூக அநேகாந்திகத்வ சுஷுப்தேக சித்தா ததேகோ வசிஷ்டஸ்ய வக்கேவலோகம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 10 ஸ்லோகம் அப்படியே சொல்லிட்ட. முன்னால எழுதி வச்சுக்கல, என்ன எழுதி வச்சு பேப்பர் பார்த்து சொல்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பவே தோணினது சொல்றேன், நான் பூமி, நான் பூமி இல்ல, ஏன்னா இந்த பூமியில நான் நிக்கிறேன் அப்படின்னு இருக்கு. இப்போ பூமியில நான் நிக்கிறேன், நான் எப்படி பூமி ஆக முடியும்? நான் தோயம், எனக்கு இவ்வளவு ஜலம் இருக்கு, ஜலம் உள்ள போயிடுமான்னு பயந்துன்றதா இங்க நின்று இருக்கேன், நான் ஜலமாவேனா? கம்னேந்திரியம் ந தேசோ சமூக இதனுடைய கூட்டமும் இல்ல. ஆனா என்னது, நான் தூங்கின பொழுது இவைகள்லாம் என்னோட வரல, தூங்கின பிறகு ஒன்னும் அறிவு இல்லைன்னு. அது இருக்கா இல்லையா யாரு சொல்லணும்? வேற யாரோ சொன்னாதான் சொல்லணும், நம்பணும். வேற யாரோ சொல்றது உண்மை, நான் எப்படி நம்புறது? ஆகையால் சுசுப்தே கசித்தே கோவசிஷ்ட இதெல்லாம் போனால் ததே கோவசிஷ்ட சிவ கேவலோகம் ஒண்டியா நீ எல்லாம் அழிந்த பிறகு எஞ்சி நிற்கிற நான் பரம மங்கள ஸ்வரூபம் சிவ கேவலோகம். அப்படிப்பட்டதான கேவலனா இருக்கிறவன் நான் அப்படின்னு கஷ்டங்கிற கேள்விக்கு, குரு கேட்டதான நீங்க யாருங்கிற கேள்விக்கு இப்படி வந்து அதை சொன்ன பிறகு அவர் பார்த்தாராம் எதற்காக வந்திருக்கேன்னு. ஏதோ உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் பார்த்தார். எங்கிட்ட தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லா பொருளையும் சொல்லிவிட்டாங்க, இனிமேல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன வேணுமோ எல்லாம் நான் சொல்லணுமோ அவையெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு இப்ப. ஆகையால் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நதி ஜலத்தையே எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு சிஷ்யனா ஸ்வீகாரம் பண்ணி காசிக்கு போய் நீங்க பிரம்மசூத்திரங்களுக்கு பாக்கியம் எழுதுங்கோ, உபனிஷத்துகளுக்கும் பகவத்கீதைக்கும் பாக்கியம் எழுதுங்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். எல்லாம் பண்ணி நான் வச்சுருங்கோ, ஏன்னா இப்படி எல்லாமும் எஞ்சின பிறகு மிஞ்சு நிக்கிறத நான் தான் நினைக்கிறோம் பார்த்தா இதுதான் ஆவாரம். அதான் சொல்றேகோ நீ நான் ஒத்தந்தான் மிஞ்சி இருக்கேன் கீதி ஆவாகே சிவம் ஆவாகனம் அது ஆவாகனம். நம்ம அத்துக்கு ஒருத்தர் வரார், வர சொன்னேள் வாங்கோன்னு சொன்னேள் வந்திருக்க, வந்ததுமே முதல்ல என்ன பண்ற, வந்ததுமே முதல்ல அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து உட்காருங்கோன்னு சொல்றோம் இல்லையா. நம்ம மாத்துல அதானே பண்ணிட்டு இருக்கான், வாங்கன வாங்கோ கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் உட்காருங்கோ ஒரு இடம் கொடுக்குறேன். பழைய நாளா இருந்தா ஒரு மனைய போட்டு உட்காரு சொல்ல, இப்பதான் சேர் ரெடியா இருக்க, சோஃபா ரெடியா இருக்க, அது 1000 குப்பை இருக்கும், எல்லாத்தையும் அப்பவே அப்புறப்படுத்தி நீங்க கூப்பிட்டுருக்கல முன்னாலே எதையும் நீட்டா வச்சு கூட்டாதான் அப்புறம் அப்புறப்படுத்தி உட்காருங்களும் அவர் பத்திரமா உட்காருவார். இப்ப வந்த வாழ்க்கை நம்ம என்ன பண்றது அப்படின்னா ஆசனம் தவறப்படும். இந்த ஆசனம்ங்கிறது எதற்காக? சுப்ரதன்னோ பவா ஆசீனோ பவா சொல்ற போது வந்தவருக்கு முதல்ல அவருக்கு ஒரு நிம்மதி ஏற்படணும், அப்பதானே நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆயாலுக்க ஒரு சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அவருக்கு உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் பண்றது. அந்த ஆசனம் எப்படிப்பட்டது? எல்லா தெய்வங்களுக்கும் இங்க மட்டும் இல்ல, யஜ்ஞத்திலையும் யாகங்கள்ல ஒருத்தர் வாங்கோன்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு இந்திராகச்சா ஹரிவாகச்சா அப்படின்னு உரக்க கத்துவார் மைத்ராபுரமன். அப்ப இந்திரன் வருவானா? வந்ததுமே என்ன செய்ய, ருக்வேதியா இருக்கக்கூடியதான ஹோதாவானவர் அவருக்கு ஆசனத்தை கொடுத்து அவரை பத்தி பாட ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் சாமவேதியானவர் அதை பத்தி உத்காட்டா பாடுவார். இதெல்லாம் ஆனபன் அஸ்ருஷ்ரௌஷட் அப்படின்னு நாம எல்லாம் பகவான் கூப்பிட்டுருக்கோம், அவருக்கு மரியாதை பண்ணுவோமா அப்படிங்கிற எல்லாரும் ஓம்னு சொல்வார், ஓ ஸ்ராவயா அப்படிம்ப. அதுக்கப்புறம் அத்வரியானவர் எழுந்து நின்று அந்த இந்திரா யஸ்வாஹா இந்திரா யபௌஷட் அப்படின்னு இந்திரனுக்காக ஹோமம் பண்ணுவார். எதுமன் பண்ண மாட்டார், யஜ்யத்தெல்லாம் அத்வரிய தான் பண்ணணும். இப்படி பண்றாளோ இல்லையோ, அதுக்கப்புறம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் அனுப்பிவிடுவார். இப்படி ஒவ்வொரு அகத்திக்கும் நீங்க பண்றது இந்திரா யஸ்வாஹாயமா யஸ்வாஹோமா நீ வேகமா விடுற இல்ல, இதுல யாக சொல்லி பண்ணி நடக்காது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனியா முன்னால ஒரு மந்திரம் பின்னால ஒரு மந்திரம், முன்னால சொல்லக்கூடியதான மந்திரத்துக்கு புராண வாக்கியான பேரு, பின்னால சொல்லக்கூடியதான மந்திரத்துக்கு யாஜ்யான்னு பேரு. இப்படி என்ன ஏதோ நடக்கிறதுன்னு வச்சுக்கிறேன். அங்க இருக்கா போல, இங்கேயும் மானச பூஜையிலையும் முதல்ல என்ன வேணும், ஆசனம், வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படணும், அவ சந்தோஷப்படணும் அப்படிங்கறதுக்கா ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு கூட சில ஆத்துக்கு போனோம்னா வந்துட்டீல அப்படின்னு என்ன சின்ன. இப்பதான் அந்த கிளைமேக்ஸ் சீரியல்ல பண்ணவும் முடியாது, பார்க்காமலும் இருக்க முடியாது, இவாளையும் கண்ண முடியாது, ஒரு ரெண்டு மணி இருக்கு அப்படின்ட்டு கண்ணெல்லாம் அங்கேதான் இருக்கு நம்மள பார்த்து. என்ன பண்றது, ஏண்டா வந்தோ நான் இது எப்ப போனாலும் இதே கத்தின ஏன்னா காலமே ஒரு 9 மணிக்கு போட்டா டிவி ஒவ்வொரு டிவிலையும் அதையும் நேற்று பார்க்க முடியலன்னா அதை ஹிந்தியில நாளைக்கு பாக்கணும். அவனும் அப்படி கரெக்டா போட்டு வச்சிருங்க பாருங்க, இது போட முடியலன்னா யூடியூப்ல பாத்துக்கிறேன். அது பார்க்காம மட்டும் இருக்கக்கூடாது, சாப்பாடு இருக்கோ இல்லையோ வேற எது இருக்கோ இல்லையோ அதை பாத்துக்கணும். சச்சிந்தனம் தன்மனம் அந்யோன்யம் தற்போதனம் இவாள் அதையே நினைப்பு அதையே நினைக்கிறது, அதோட யாராவது வந்தா அதை பத்தியே பேச்சு, வீட்டுல நடக்கக்கூடியதான விஷயங்களுக்கு பேச்சு கிடையாது. இப்படித்தானே லோகத்துல நடக்கிறது. அதுபோல ஒரு ராஜுக்கு போனோம்னா அவ வந்து நம்ம வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நீங்கதான் ஒழுங்க வேற யாரும் வராம கதவை பாத்துக்கிறாத்தியோ அவங்க டிவிலேயே. இப்படி இல்லாமல் அவளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். நமக்காக வர சொல்லியிருக்கா, நமக்காக ஏதோ கொடுக்க போறா அப்படிங்குற ஒரு அபிப்பிராயத்துல இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன பேரு, ஆசனம். அது எப்படி ஆசனம், கல்பையே பச்சாத்து ஸ்வப்ரதிஷ்ட ஆத்ம சிந்தனம். ஆசனம் கல்பையே பச்சாத்து அவளுக்கு மனசு சந்தோஷமாக ஒரு இடத்துல சொத்தமாகறதுக்காக பண்ண வேண்டியதான ஒரு செயலானது ஆசனம் கொடுக்கிறது. இந்த ஆசனம் கொடுத்த பிறகு ஒரு குழந்தைக்கு கூட வரதான்னு கூப்பிடுறது உட்காருதுன்னு சொன்னா அதுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வருதோ இல்லையோ, யாரையாவது நம்ம மாத்துக்கு வந்தா உட்காரம் போன்னு சொன்னேடையானால் ஓஹோ நம்ம மேல சுமுகமா இருக்கா, நம்ம மேல கோபம் இல்ல அப்படின்னு ஒரு ஐடியா வருதோ இல்லையா, இதுதான் இங்க சொல்ற. ஆனா நிர்குணமாக இருக்கக்கூடியதான பூஜையில ஆசனத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசனம் கல்பையே பிரதிஷ்ட ஆத்ம சிந்தனம். நம்ம உட்கார்றதுக்கு நீங்க உட்கார்றதுக்கு சேரு இல்ல சோபா, இது சாதாரணமாக மனுஷியோட உட்கார்றதுக்கு. ஆனா இது சாதாரணமான ஒரு தெய்வமா இருந்தா அவருக்கு ரத்ன சிம்ஹாசனங்கள் பொம்மை சுவர்ணமணி கல்விதம் ரத்ன சிம்ஹாசனங்கள் பயாமி அப்படின்னு தங்கத்தினால செய்யப்பட்டதான சிம்மம் போட்டதான ஆசனம், அதுல மணிகள்லாம் கொடுத்துருக்கு, அப்படி கிராண்டா இருக்கு அப்படின்னு மனசு கல்பிச்சிருக்கு. ரத்ன கல்பிதம் ஆசனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ரைட். ஆனா உருவம் இல்லாதான ஒரு பரமாத்மாவுக்கு என்ன ஆசனத்தை கல்பிக்க போறேன் தாங்கள் அப்படின்னு கேட்டா, இப்ப பகவான் இருக்க உருவத்தோட இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆசனம் கொடுக்கல, ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ அம்பாளாவோ இருந்தா அவளுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கல. ஆகாசம் போலையும் காத்து மாதிரியும் இருக்கக்கூடியதான பகவானுக்கு, எங்கும் வியாபித்ததான பகவானுக்கு, மூலத்தையும் சூழ்ந்து இருக்கக்கூடியதான பகவானுக்கு எங்கே ஆசனம் கொடுப்பது? புஸ்தகம் டேபிள் மேல இருக்கு, டேபிள் பூமி மேல இருக்கு. அது மாதிரி ஒரு பொருள் ஒரு குறுகினதான பொருளா இருந்தா இன்னொரு பொருள் இருக்கலாம், எங்கும் இருக்கக்கூடியதான பொருளை எங்க வைப்பேன்? இது வேதாந்தத்திலேயே ஒரு க்வெஸ்சன். பகவான் எங்க இருக்கார்? சபகவத் கர்ணன் பிரதிஷ்டிதே காந்தோக்கியத்துல கேட்கிறார். அந்த பகவான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான பகவான் கர்ணன் பிரதிஷ்டிதே எதுல பிரதிஷ்டிதமா இருக்கார், எங்க இருக்கார்?
மகாவிஷ்ணு வைகுண்ட லோகத்தில் இருக்கார், பரமேஸ்வரன் கைலாசத்தில் இருக்கார், அம்பாள் இங்க இருக்கா, அங்கே ஸ்ரீபுரத்துல இருக்கா, ஏதோ ஒண்ணு கணபதி கணபதிபுரத்துல இருக்கார் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா பரமாத்மா எங்க இருக்காரு சார்? அவர் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்காரு, உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்காரு. அவர் இல்லாத இடமே இல்ல. அவருக்கு உட்கார்றதுக்கு இடமானது எங்க இருக்கு? அந்த இடத்துலயும் அவர் இருக்க. எல்லா இடத்துலயும் எல்லா பொருளும் அவரிடத்திலயே இருக்கிறதுனால அவர் உட்கார்றதுக்கு இன்னொரு இடம் எங்க கல்பிக்கிறது? அப்ப அந்த பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு சனத்குமார் நாரதர் கேட்கறது. ச பகவன் கஸ்மின்பதி அப்படின்னு கேட்டார். அவரா ஸ்வே மஹிம்னி பதில் என்ன சொன்னா தெரியுமா? நான் தன்னிடத்திலேயே தான் இருக்கார். தன்னிடத்துல தான் எப்படி இருக்க முடியும்? அங்க பாஷ்யம் சொல்றார் ஆச்சாரியார், நகி சுசிஷ்டிதோபி நாட்டா சொத்தம் தான் அதி ரோட்சி. இங்க இருந்து டான்ஸ் எல்லாம் கத்துண்டா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இந்த ஊரை விட்டு அமெரிக்காக்கு போன, அங்கே பெரிய வாழ்க்கை போய் டான்ஸ் கத்துண்டா, அப்புறம் திரும்பி வந்தாச்சு. வந்ததுன்னு இங்க இருக்கிறவங்க கேட்டா கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்காமி, எனக்கு மேட வேணுமே அதுல தானே நான் ஆட முடியும் அப்படின்னு. நீதான் வெளியூர்ல போய் கத்துட்டு இருக்கே, உன் தோள்பட்டலையே நீ டான்ஸ் ஆடிக்காமியன்னு நடக்கிறவன். என்னதான் சுசிக்ஷிதனாக இருந்த போதிலும் தன்னிடத்திலேயே தான் டான்ஸ் ஆட முடியுமோ? முடியாது. அதே போல நீங்க எங்க இருக்கோம் மகிமனி அப்படின்னா அவருக்கு அதிஷ்டானமா அவருக்கு அவரை தாங்கக்கூடியதான பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னா எப்படி தரணும்? அதவான மகிம் நீதி அவர் எங்கும் இல்லை, எல்லாமே அவரிடத்துலதான் இருக்கு. சகல பிரபஞ்சமும் அவரிடத்துல இருக்கு எனக்கூடியதான நினைப்பு இருக்கு. இதான் வேணும் விவகாரம் என்ன? நீங்க ஆசனத்துக்கு தாத்பரியம் என்ன? நீங்க இங்க உட்காருங்கன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன? நிஜமா உங்களுக்கு தாங்கள் இருக்கிறதுக்கு உலகத்துல ஒரு இடமும் இல்லை, ஏன் எல்லாமும் உங்களிடத்துல இருக்கு, அப்படிப்பட்டதான உங்களை நினைக்கிறேங்கிற நினைப்பு இருக்கு பத்தலாம், இதுதான் ஆசன சமர்ப்பணம். அதான் சொல்ற ஆசனம் கல்பையே பச்சாது ஸ்வப்ரதிஷ்ட ஆத்ம சிந்தனம், ஸ்வப்ரதிஷ்ட ஆத்ம சிந்தனம், தன்னிடத்திலேயே தான் இருக்கக்கூடியதான பரமாத்மாவுடைய நினைப்பு தான் இது அப்படின்னு கல்பையே ஸ்வப்ரதிஷ்ட ஆத்ம சிந்தனம். அடுத்தது புண்ணிய பாவரகஸ்தங்கோ மமநாஸ்தீதி வேதனம் பாத்தியம் சமர்ப்பயே வித்வான் சர்வ கல்மடனாசனம். இத பகவான் யாரோ சில மாசத்துக்கு வந்தார், வந்ததுமே அவருக்கு வாங்கோன்னு கூப்பிட்டு உட்கார்றதுக்கு ஆசனம் கொடுத்தார். அடுத்தது என்ன? காலலம்பரத்துக்கு ஜலம், இதுதான் பாத்தியம். அந்த காலலம்பி அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து மரியாதை பட்டது. இந்த பாத்தியம் சமர்ப்பயாமிங்கிறது இது என்ன தாத்பரியம், எதற்காக பண்ணணும்? இந்த பாத சமர்ப்பணம் பாதத்துக்காக ஜலத்தை சமர்ப்பணம் பண்ணினா அவர் என்ன பண்றார்? கால விளம்பரத்துல என்ன ஆச்சுன்னு, கால இருக்கக்கூடியதான புழுதி எல்லாம் போயிட்டு, சாதாரணமா நீங்க பார்க்கக்கூடிய காலம்னா கால இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் போறது. ஆனா நிஜமா என்ன? அது மட்டும் இல்ல, குணந்துமஹம் பிரம்மண பாதபம் சவா, இந்த பிராமணால் வேதாத்தியனம் பண்ணினவா, அனுஷ்டான செய்தாளா இருக்கிறவா, எப்பொழுதும் நாக்கல பகவன் நாமாவே சுத்திக்கொண்டு இருக்கிறவா, அப்படிப்பட்டதான மகான்கள் இருக்களே, அவளுடைய பாதத்தில் இருக்கக்கூடியதான தூசிகள் என்ன பண்றதான்? நம்ம பாபத்தை போக்க. விவகாரம் எதற்காக காலம் வருது சொல்லிட்டு இருக்கோம், இந்த காலம் புரோட்சணம் பண்ணிட்டு இது சொல்லிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்க, இதுக்கு தாத்பரியம் என்ன? ஏதோ காலம் அது ஒரு மரியாதை காலம் வர்றதுக்காக அப்படின்னு இல்ல. இந்த எல்லா பண்டிகைகளையும் இந்த காலம் வருதுங்கிறது ஒண்ணு உண்டு. உபநயனம் பண்றோம், உபநயனம் பண்ணும்போது அந்த பையன் அப்பாவா இருக்கக்கூடியதான் இந்த குரு, அங்க அப்பா இல்ல, அவர் குரு, அவர் தான் பிரம்மோபதேசம் பண்ண போறார். பிரம்மோபதேசம் பண்றதுக்கு முன்னால அப்பா அவனுடைய கால் அலம்படும். அந்த குழந்தையனால கால் அலம்ப சொல்லி பாதங்களை அலம்பி அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் விட்டு நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உபதேசமே நடக்கிறது. குருவா அவரை தியானம் பண்ணி பண்ணிட்டு இருக்க. இது உபநயனத்துல பாக்குற விவாக சந்தர்ப்பத்துல மாப்பிள்ள கால மாமனார் அலம்பர் என்ன அப்படின்னு இருக்கிறார். அங்க மாப்பிள்ள இல்ல, அவர் யாரு? சாட்சாத் மகாவிஷ்ணு. லட்சுமி நாராயண ஸ்வரூபாய வராயா. அவன் பேர் லட்சுமி நாராயணன் இல்ல, ஏதோ ஒரு பேர் இருக்கும். இருந்தாலும் அவரது இங்க என்ன சொல்லிட்டு இருக்கு, லட்சுமி நாராயண ஸ்வரூபாய வராயா. அந்த கல்யாணம் ஆகக்கூடியதான தம்பதிகளை பார்த்தா புண்ணியம்ங்கிறது வேதம். நம்ம தான் பார்க்க மாட்டேன், நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். எப்படின்னு முன்னாள் நாள் காலமே சாயங்காலம் ரிசப்ஷன் இருக்கே, அன்னைக்குதான் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். முகூர்த்தத்துல என்ன இருக்குன்னு விவகாரம் ஒண்ணும் இல்ல, சரியா இருக்கிறது. ஆகையால அங்க போயிட்டு வந்துடுறோம், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறதே தப்பு. அது என்னடான்னா, அது வேற நின்றுட்டு மாலை மாத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். விவகாரம் என்னடா, முகூர்த்தத்துக்கு போறது இல்ல, என்னடா காலமே ஆபீஸ் இருக்க. சரியா, நான் தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சிருக்கேன், ஏழு நாள்ல ஒரு நாள் தான் நிம்மதியா தூங்குறேன். தூங்குறதுக்காகனே சண்டேங்கிறோம். ஏதாவது விவகாரம் என்னன்னா, முகூர்த்தம்னா நமக்கு பிடிக்கல, அப்படி ஆயிடுச்சு. ஆனா விவகாரம் என்ன, இந்த காலந்தி அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிட்டு அது குருஸ்வரூபமாக நினைச்சுண்டு பகவானா நினைச்சுண்டு அந்த காலம்ங்கிறதுங்கிற ஒரு சம்பிரதாயமானது சாதாரணமாக எல்லா சம்ஸ்காரங்கள்லயும் உண்டு. இதுக்கு என்ன சார் பிரயோஜனம்னு, இந்த பாத்தியம் அந்த பகவானுக்கு பாத்தியம் கொடுக்கிறப்ப பாத்தியம் தான் ஜலம், அது கூட என்னமோ ஏதோ ஒண்ணு தெரியாம படுறான் பார்த்தேன். இந்த பாத்தியத்துக்கு என்ன தாத்பரியம், அந்த ஒரு டிராப் ஜலம் பகவானுக்கு முன்னால விட்டேன்னா உங்க பாபம் போறதாம், சமஸ்த பாபங்கள் போறது. புண்ணிய பாபரங்க மம நாஸ்தி வேதனம், புண்ணிய பாப ரஜஸ்தங்க. இந்த ரஜோ குணத்தினால்தான் புண்ணியமும் பாபமும் வந்தது. தத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூன்று குணங்கள் இதயத்துல நம்ம மனசுல இருக்கும் பொழுது அந்த தமோகுணத்தினால ஒண்ணு இல்ல, வெறுமனே ஒரு வேலையும் செய்யாம இருந்துட்டோம். தத்துவகுணம் இருக்கணும் ஏனால் அவன் படகு ஞானத்துல சத்வா சஞ்சாயதே ஞானம், அப்படி ஞானத்துல இருக்க போறான். இந்த ரஜோகுணம் தான் அவங்களை இங்கேயும் அங்கேயும் அது பண்ண இது பண்ண இங்கே அங்கேயும் தூண்டிட்டே இருக்கு. இந்த தூண்டுறதுனால நல்லதும் பண்றேள் கெட்டதும் பண்றேள். இந்த நல்லது கெட்டது பண்றதுனால மனுஷனுக்கு புண்ணியமும் பாபமும் வருது. இந்த புண்ணியமும் பாபமும் ரெண்டும் எப்படின்னு, ரெண்டும் மனுஷனுக்கு பந்தகம் தான். பாபம் இருக்குமே ஆனால் இரும்பு விலங்கு, புண்ணியம் இருக்குமே ஆனால் தங்க விலங்கு. அப்பா மேல பையனுக்கு ரொம்ப இஷ்டம், மாட்டு பொண்ணுக்கு அதை விட இஷ்டம், ஏன்னா நிறைய காசு கொடுக்கறாரு. வேற ஒண்ணு இல்லை, என்ன சுவாமி ஆச்சுன்னு காலமே வெளியில போகாதீங்கோ. ஏண்டன்னு வெளியில போனா காலமே போற வெயில் இருக்க உங்களுக்கு உடம்பு வந்துருச்சு, அப்ப நாங்க தானே கஷ்டப்படணும். உங்களுக்கு கண்ணு வேற சரியா தெரியல, ரொம்ப அடிபட்டா கஷ்டம், காலமே போக வேண்டாம், வாக்கிங் எல்லாம் போக வேண்டாம். மத்தியானம் என்ன ஆச்சுன்னு, வெயில் நீங்க வேற இது பண்ணிட்டு பண்ண போகப்படாது, டிராபிக் சாயங்காலம் வேண்டாம். இப்படியும் சொல்லி அவர் எங்கேயும் வெளியில போக விடாம எந்த காரியமும் அவர் பண்ணப்படாது. அவர் எதை நினைக்கிறாலும் பூஜை தியானம் பண்ணினா போறாதோ, பூஜை எல்லாம் பண்ணுமா, உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுன்னு முடியாதுன்னு. அது என்னவோ பூஜை பண்ணியாச்சு நீங்க, அதனால தான் நான் பிறந்தேன் தெரியாது. இப்படின்னு சொல்லி விவகாரம் என்னடா ஆச்சுன்னு, அவர் எதாவது வேணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ண விடாம பண்றாரு. பக்கத்துல பாத்துருந்தோம், எதுனால அவர் மேல கோபம் இல்ல, அவர் மேல அபிமானத்தினாலேயே. இந்த அபிமானத்தினால அவருடைய சுவாதந்திரத்துக்கு அவருடைய இண்டிபெண்டன்ஸுக்கு பங்கம் வருது. பாருங்க, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், வெறுமன ஒரு மனுஷன் வெறுமன உட்கார்ந்துன்னு சொல்றதை விட பனிஷ்மெண்டே கிடையாது. அவர் இஷ்டமா இருந்த அவர் பண்ணட்டுமே கிடையாது, வெறுமன அவரோட பேசுறதே இல்ல, வெறுமன இருக்கிறது, அதை விட பனிஷ்மெண்ட் பண்ணலாம். வீட்டுக்கு அது உங்களுக்கு எதுக்குன்னா, நீங்க சிவசிவான்னு இருக்கோம். இப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மனுஷன் ஒரு ஆத்திர இருக்கும் பொழுது அவரை மனுஷனாவே ட்ரீட் பண்ணாம இப்படி பண்றதுன்னா என்ன புண்ணியம் ரொம்ப பண்ணியாச்சு. இது புண்ணியத்தினால ஏற்படக்கூடியதான தங்க விலங்கு விவகாரம். மனுஷனுக்கு புண்ணியமும் இருக்கக்கூடாது பாபமும் இருக்கக்கூடாது. அதனால புண்ணியம் ஜோ நிஸ்வாஹா, பாபம் ஜோ நிஸ்வாஹா, தர்மம் ஜோ நிஸ்வாஹா, அதர்மம் ஜோ நிஸ்வாஹா, எல்லாத்தையும் சேர்த்து விடுங்கோ அப்படின்ட்டான் விவகாரம் முழுக்க. புண்ணிய பாபங்கள் ஒன்றும் இல்லாத நிலை தான் கேவலமான ஒரு நிலை. கைவல்யம் இல்லையோ அதனது கேவலம், கேவலமான ஒரு ஸ்வரூபம். எங்கு எதுவும் இல்லையோ, டெபிட்டும் இல்ல கிரெடிட்டும் இல்ல. கிரெடிட் பேலன்ஸ் நிலையா இருந்ததுன்னா பேங்க் காரன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டான், டெபிட் இருந்தா வெய்ய ஆரம்பிச்சிருவான். இதுவும் இல்ல அதுவும் இல்லன்னு போயிட்டு வாப்பாட எனக்கு பிரயோஜனம் இல்லம்மா. விவகாசம் என்ன, அதே மாதிரிதான் இந்த மனுஷனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கணும், புண்ணியபா பரஜஸ்தங்க மமன அஸ்தீதி வேதனம், இதற்கு எதுவும் இல்லை என்றுதான் ஒரு நினைப்பு. சாத்தியம் சமர்ப்பயே வித்வானு, எப்படி சர்வ கல்மசநாசனம், இதுதான் பாத்தியம். இந்த பாத்தியத்துக்கு கால நம்பறதுக்காக ஜலம் இருக்கு, இது இருக்கு நம்ம பாபம் போகும், அதனால காலாலுமே இந்த ஜலத்தை புரோஷனம் பண்ணி மகர்ஷிகள்னா வரும்பொழுது ராஜாக்களுக்கெல்லாம் இப்படி பண்ணுவாளாம் பாடு. இப்படி ஒவ்வொரு புராணத்திலையும் இது விசேஷமா சொல்றது. ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் வரும்பொழுது அவருக்கு அங்கம் கொடுத்து பாத்தியம் கொடுத்து அப்படி பண்ணினாராம் ராஜாக்கள்லாம். ஏன் பாபங்கள்லாம் போகணும், பாபம் போனாதானே பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு அர்ஹதை நமக்கு வரும். அதுக்காக முதல் பண்ணக்கூடியதான உபகாரங்கள் புண்ணியபாபரஜ்வங்கோ மம நாஸ்தி திவேதனம் பாத்தியம் சமர்ப்பயே வித்வான் சர்வ கல்மஷநாதன். வித்வான்ங்கிற என்ன, வித்வான் வேதங்கள் வாசிப்பவர், அதுலதான் இவை எல்லாம் சொல்றது. அது பாத்தியம் பாத்தியம் சமர்ப்பயே, ரெண்டு தரம் பாத்தியத்தை கொடுத்து அப்படி பண்றேன், ஒவ்வொரு டிராப் ஜலத்தை விடுறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்தது அர்க்யம். இது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாட்டர் அப்படி அர்க்யம் அப்படின்னு அர்க்யம் சமர்ப்பயாமே அப்படிங்கிறோம். ஆனா அர்க்யம்னு என்ன பண்ணணும், உங்க அதுக்கு யாராவது வந்தா முதல்ல நீங்க என்ன பண்ற, பழைய நாள்ல ஒரு சொம்பு ஜலத்தை கொண்டு வந்து பக்கத்துல ஒரு தம்ளரையும் வச்சு கொண்டு வந்து அங்க கையில கொடுக்காம ஒரு டேபிள்லயோ ஒரு இடத்துல கீழேயோ அதான் தீர்த்தத்தை சாப்பிடுவோம். முக்கியமா நம்ம ஆத்துக்கு வந்ததுமே முதல்ல கொடுக்க வேண்டியது என்ன, தீர்த்தம். ஏன்னா நடந்து வந்திருக்கீங்களோ வரும்பொழுது பிராணம்னா கட்டப்பட்டிருக்கு உங்க சரீரத்துக்குள்ள, எது கட்டப்பட்டிருக்க, பிராணம் கட்டப்பட்டிருக்கு. அந்த பிராணனுக்கு ஆப்யாயனம், ஆப்யாயனம்னா சமாதானப்படுத்துவதற்காக தீர்த்தம். ஆயல் யார் வந்தாலும் முதல்ல தீர்த்தத்தை கொடுக்கறது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் காஃபி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேப்பா அப்படின்னு நீங்க சொன்ன, சரி நாங்க போயிடுறோம், இந்த காஃபியே சீக்ரெட் காஃபி தான். முதல்ல தனக்குன்னு முதல் டிகேஷன் ஆத்மா, ஏபார் ஆத்மா. அதுக்கு அப்படி அடுத்ததான டிகேஷன் ஆத்துக்கா இருக்கு, தீபார் பர்தா. அதுக்கு அப்புறம் தான் சீபர் காமன் பீப்புள், யாரோ வந்தா என்ன பண்றதுன்னு காப்பீடு விலை விற்கிறதுல விற்கிற விலைக்கு ஏதோ காவி மனவன் கிடையாது. ஐயோ வேண்டாம் சொல்லுவாங்கிற எண்ணத்துல தன் மேல தப்பு இருக்கப்படாதுங்கிறதுக்காக தான் போட்டுடா. இருந்தாலும் நீங்க ஓகேன்னு சொல்லிவிட்டால என்ன பண்றது, கொடுக்காது நன்னா இருக்காது அப்படிங்கறத ஒரு காபி கொண்டு வந்து கொடுக்கறா. இதெல்லாம் ஆப்தியாயம், நம்ம ஆத்துக்கு வந்த வாழ்க்கு ஏதோ குடிக்க கொடுக்கறது, அதனால அவசியமா இருக்கணும் எனக்கு உடையதான எண்ணம். ஆனா முக்கியமாக என்ன பண்ணணும், தீர்த்தம் தான் கொடுக்கணும். ஏன்னா ஆபோவை பிராணாஹ வேதம் சொல்றது. அந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல ஆறாவது அத்தியாயத்துல ஸ்வேதகேதுவுக்கு அவர் அப்பா உத்தாலத்தர் சொல்லும்பொழுது, அன்னமயம் ஹிரோமிய மனஹா ஆபோமய பிராணா தேஜோமயிவாத், நீங்க சொல்லக்கூடிய குடிக்க கூடியதான தீர்த்தம் இருக்கு பார்த்தல, சீதம் ஜலம் அது மூணா போய் பிரியர்தான். ஹவிஷ்டோபாக அதுல இருக்கக்கூடியதான உபயோகம் இல்லாததான பகுதி அப்படியே மூத்திரமாக வெளியில வந்துடுது. அதுல இருக்கக்கூடியதான சுவையாக மத்தியமா இருக்கக்கூடியதான பகுதி, கொஞ்சம் ரசம் இருக்கக்கூடியதான பகுதி, அது உங்களுக்கு பிளட் உண்டாகிறதுக்காக. யோ மத்தியமோ பாக லோஹிதோ பவதி, அது ரத்தம் உண்டாகிறதுக்காக அது போறதா. ரொம்ப சூக்மமாக எசன்ஷா இருக்கக்கூடியதான ஜலத்தினுடைய எசன்ஸ் அது என்ன ஆச்சுன்னு, அது வந்து ஆபோமய பிராணா, நம்ம பிராணசக்தி உத்தியாகிறதுக்காக கொடுக்கறது. ஜலமானது ஒரு மனுஷன் நிச்சயம் சாப்பிடணும், ஜலத்தை சாப்பிடாம இருந்தா தாகம் ஜாஸ்தியாயிடும். இந்த பசி கொடுமை ஜாஸ்தியா தாகம் கொடுமை ஜாஸ்தியா, தாகம் தான் ஜாஸ்தி. பசி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு ஏகாதசி இல்ல இன்னைக்கு, இன்னைக்கு ஏகாதசி சாப்பாடு கிடையாது. நாளைக்கே என்ன திருவோண நட்சத்திரம் பசி சாப்பிடப்படாது, நாளைக்கு என்னடா, நாளைக்கு பகவானுக்கு சாயங்காலம் இதா எடுத்து பிரதோஷமாக சாப்பிடப்படாது. அடுத்த நாள் அமாவாசை சோமவாரம் விரதம் தான், பட்னி நடக்கிற காரியம் அது ஒவ்வொன்றும் பட்னா, ஆகையால் விவகாரம் என்ன பண்றதுன்னு. சரி என்ன பண்றதுன்னு, சாப்பாடா அன்னா ரத்த குணம் பிஷ்டம், ஒரு ஏழு எட்டு சப்பாத்தி அதுக்கு சப்ஜி அதெல்லாம் போடணும். அண்ணா தட்டப்பணம் பெட்டம் அன்னத்தை விட அத பொடிய மாவா பண்ணி பண்ணினா அது தேவையில்ல அப்படின்னு. சப்பாத்தி எல்லாம் சாப்பிடப்படாது, அது பிடிக்கல எனக்கு. ஒன்னு சாப்பிடப்படாதீங்க, ஒரு படி பாலை கொண்டு வந்து அத சுண்ட காய்ச்சு, ஒரு ஒரு அழக அளவுக்கு காய்ச்சு, அது நல்லா சக்கரை கரை போட்டு ஒன்னும் சாப்பிடப்படாதுங்க, சாப்பிடுங்க பால் போகட்டும் சரியா போயிட்டு இருந்தேன். அண்ணா தட்ட குணம் பயா இப்படின்னு அவ ஏதோ சாப்பிட்டு இருக்கா சேல. இத பண்ணினாலும் சாப்பிடாத போனாலும் ஒன்னும் ஆயிடாது மனுஷனுக்கு. ஆனா தீர்த்தம் இல்லாத போனால் அவனால் இருக்க முடியாது. ஆயால் அந்த தீர்த்தம் தான் மனுஷனுக்கு அவனுக்கு அர்த்தம். அர்த்தம்னா பூஜைன்னு அர்த்தம். அந்த பூஜை பண்றதுக்கு அவனுக்கு நிஜமாகவே ஒரு ஆத்தியாயனம் வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷமாக தன்னிலை வருவதற்காக செய்யக்கூடியது அர்த்தம். தீர்த்தத்தை கொடுக்கிறது, அந்த தீர்த்தத்தை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இசுஜேத் ஆத்மலிங்கத்திய ததேவ அர்த்தவர்ப்பணம். ஆத்மலிங்கத்த தன்னுடைய ஆத்மாவுக்குன்னு கொஞ்சம் தீர்த்தத்தை விடுறது சரி. ஆனா அதனுடைய தாத்பரியம் என்ன, அனாதி கல்ப விதிருத மூலாஜான ஜலாஞ்சலி. இந்த தீர்த்தத்தை மட்டும் நீங்க விடல, அனாதி காலமாக எத்தனையோ கல்பங்களாக இதிருத கட்டிய புடிச்சுட்டு இருக்கு, தரிச்சுட்டு இருக்க. எது மூலாஜான ஜலாஞ்சலி, மூலாஜானம் அறியாமை. என் மனுஷன் கேட்டு பாருங்க, இது தெரியறதா அது தெரியறதா என்ன தெரியாது, எதுவும் தெரியல அப்படின்னா இருந்துட்டு இருக்கான் மனுஷன். ஒவ்வொரு விவகாரமும் பார்த்தேன்னா சாதாரணமாக நமக்கு ஒன்னும் தெரியாம அந்த ஃபீல்டே இல்லாதவாளுக்கு தெரிஞ்சது கூட அவளுக்கு தெரியல. அப்படி ஜனங்கள்ல ஒரு அஞ்ஞான சமுத்திரத்துல இருந்துட்டு இருக்க, அந்த அஞ்ஞான அறியாமை இருக்க, அந்த அறியாமைய நம்ம பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். அர்த்தம் அர்த்தத்துக்கு என்ன வர, அனாதி கல்ப விதிருதா, அனாதியாக பல பிறவிகளாக பல கல்பங்களாக பத்திரமா வச்சுட்டு இருக்கக்கூடியதான மூலாஜானம், அந்த அஜானத்தை அஜானம் எனக்கூடியதான ஜலத்தை அஞ்சலி ரெண்டு கையாலையும் குடிச்சு பகவானுக்கு கொடுக்கிற பத்தல, இதுதான் சுவாமி அர்த்தம்னு பேர். சாதாரணமாக நதிக்கு அர்த்தம் கொடுப்பு, சமுதிரத்துல அர்த்தம் கொடுங்க, அர்த்தரச்சனா அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கறது பார்த்தல. நம்ம பகவான் ஒரு டிராப் தான் விடுற, நியாயமா அர்த்தம் எப்படி கொடுக்கணும், ரெண்டு கையிலயும் அஞ்சலி எடுத்து அது நிறைய போட்டு அப்படியே கொடுக்கணும். அப்படி பண்றதுக்குத்தான் அர்த்தம்னு பேசுவோம் விவகாரம். பாத்தியம்னா என்ன அர்த்தம், அர்த்தம்னா என்ன அர்த்தம், இத பார்த்தோம். அதுக்கப்புறம் தியானம், இந்த தியானம்னா என்னது, பிரம்மானந்த கல்லோல கடகொட்டியம் சலேசகம் சிவந்து இந்திராதய இது தியானம் ஆகமனம் மதம். பகவானுக்கு ஆகமனம், ஆகமனத்துடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு வரிசையாக இந்த 20 கேள்விகளுக்கும் வரிசையா போகணும்னா சொல்ல வந்திருக்கார். இப்ப ஒரு 5 கேள்வி வரைக்கும் பார்த்தோம் நம்ம, இதுக்கு மேல் கேள்வி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த